ஓம் சாந்தி. 3/9/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த தூய்மையற்ற தேகதாரிகளுடனும் அன்பு வைக்க கூடாது. ஏனென்றால் நீங்கள் தூய்மையான உலகிற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தந்தையின் மீது அன்பு செலுத்த வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த பொருளால் துன்பப்படக்கூடாது? ஏன்? பதில்: நீங்கள் தனது இந்த பழைய சரீரத்தால் கொஞ்சம் கூட துன்பப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த சரீரம் மிகவும் மதிப்பு மிக்கதாகும். ஆத்மா இந்த சரீரத்தில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்து மிகப்பெரிய லாட்டரியை எடுத்துக் கொண்டிருக்கிறது. தந்தையின் நினைவில் இருந்தால் மகிழ்ச்சியின் சத்துணவு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தை, இப்போது தூரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள், தூரதேசத்து பிரயாணிகளாக இருக்கிறீர்கள். நாம் ஆத்மாக்களாக இருக்கிறோம். மேலும் இப்போது தூரதேசம் செல்வதற்கான முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் தூரதேசத்தில் வசிப்பவர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே தெரிந்துள்ளீர்கள். மேலும் தூரதேசத்தில் வசிக்கும் தந்தையை கூட வந்து எங்களையும் தூரதேசத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கிறீர்கள். இப்போது தூரதேசத்தில் வசிக்கக்கூடிய தந்தை குழந்தைகளாகிய உங்களை அங்கே அழைத்து செல்கிறார். நீங்கள் ஆன்மீக பிரயாணிகளாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த சரீரத்துடன் இருக்கிறீர்கள் அல்லவா? ஆத்மாதான் பிரயாணம் செய்யும் ஷரீரத்தை இங்கேயே விட்டுவிடும். மற்றபடி ஆத்மாதான் பிரயாணம் செய்யும். ஆத்மா எங்கே செல்லும்? தனது ஆன்மீக உலகத்திற்கு. இது ஸ்தூலமான உலகம், இது ஆன்மீக உலகம். இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். அங்கிருந்து நடிப்பை நடிப்பதற்காக இங்கே வந்துள்ளோம் என்பதை குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்திருக்கிறார். இது மிகப்பெரிய மண்டபம் அல்லது மேடையாகும். மேடையின் மீது நடிப்பை நடித்துவிட்டு பிறகு அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். நாடகம் முடிவடையும் போது செல்வோம் அல்லவா? இப்போது நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களது புத்தியின் தொடர்பு வீடு மற்றும் ராஜ்யத்தின் மீது உள்ளது. இதை உறுதியிலும் உறுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இறுதி நிலைக்கு தகுந்தவாறு நிலை ஏற்படும் என்ற பாடல் உள்ளது. இப்போது நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பகவான் சிவா பாபா நமக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று தெரிந்துள்ளீர்கள். பகவான் இந்த சங்கம யுகத்தை தவிர வேறு எப்போதும் படிப்பிக்க மாட்டார். முழு 5000 வருடங்களில் நிராகார பகவான் தந்தை ஒருமுறை மட்டும் வந்து படிப்பிக்கிறார். உங்களுக்கு இந்த உறுதியான நம்பிக்கை உள்ளது. படிப்பும் கூட எவ்வளவு சுலபமாக உள்ளது. இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும். அந்த வீட்டின் மீது முழு உலகத்திற்கும் அன்பு உள்ளது. முக்திதாமம் செல்வதற்கு அனைவரும் விரும்புகின்றனர். ஆனால் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. மனிதர்களின் புத்தி இந்த சமயத்தில் எப்படி உள்ளது? மேலும் உங்களின் புத்தி இப்போது எப்படி ஆகியுள்ளது? எவ்வளவு வித்தியாசம் உள்ளது? உங்களுடையது சுத்தமான புத்தி. வரிசைப்படியான முயற்சிக்கு ஏற்றார் போல முழு உலகத்தின் முதல் இடை கடைசியின் ஞானம் உங்களுக்கு நன்றாக தெரிந்து உள்ளது. நாம் இப்போது முயற்சி செய்து நரனிலிருந்து நாராயணன் ஆக வேண்டும் என்பது உங்கள் மனதில் உள்ளது. இங்கிருந்து முதலில் நமது வீட்டிற்கு செல்வோம் அல்லவா? எனவே மகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டும். தேவதைகள் சத்தியுகத்தில் மகிழ்ச்சியுடன் ஷரீரத்தை விடுவதை போல இந்த பழைய உடலையும் மகிழ்ச்சியுடன் விட வேண்டும். இதனால் கஷ்டப்படக்கூடாது. ஏனென்றால் இது மிகவும் மதிப்பு வாய்ந்த ஷரீரம் ஆகும். ஆகும். இந்த சரீரத்தின் மூலம்தான் தந்தையிடமிருந்து லாட்டரி கிடைக்கிறது. நாம் தூய்மை அடையாத வரை வீட்டிற்கு செல்ல முடியாது. தந்தையை நினைவு செய்தபடி இருந்தோம் என்றால் அப்போதுதான் அந்த யோக பலத்தின் மூலம் பாவங்களின் சுமை இறங்கும். இல்லாவிட்டால் மிகவும் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பாக தூய்மை அடைய வேண்டும். லௌகீக சம்பந்தத்திலும் கூட குழந்தை ஏதாவது அழுக்கான தூய்மையற்ற வேலை செய்தால் தந்தை கோபம் கொண்டு தடியாலும் கூட அதை அடித்து விடுகிறார். ஏனென்றால் விதிகளுக்கு புறம்பாக தூய்மையற்றவர் ஆகிறார். யாருடனாவது சட்டவிரோதமான அன்பு வைத்தாலும் கூட தாய் தந்தைக்கு பிடிப்பது இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது என்று இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கூறுகிறார். இப்போது நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே விகாரம் நிறைந்தவர்கள், தூய்மையற்றவர்கள் யாரும் இருப்பது இல்லை. ஒரு பதீத பாவன தந்தைதான் வந்து உங்களை இப்படி தூய்மையாக ஆக்குகிறார். தந்தை அவரே கூறுகிறார், என்னுடைய பிறவி தெய்வீகமானது மற்றும் அலௌகீகமானது. வேறு எந்த ஆத்மாவும் என்னை போல ஷரீரத்தில் பிரவேசம் செய்ய முடியாது. தர்மஸ்தாபகர்கள் வருகிறார்கள், அவர்களின் ஆத்மாவும் கூட பிரவேசம் செய்கிறது. ஆனால் அந்த விஷயமே வேறானது. நான் அனைவரையும் திரும்பி அழைத்து செல்வதற்காக வருகிறேன். அவர்கள் தம் நடிப்பை நடிப்பதற்காக மேலே இருந்து கீழே இறங்குகின்றனர். நானோ அனைவரையும் அழைத்து செல்கிறேன். பிறகு எப்படி முதன் முதலாக புதிய உலகில் இறங்குவீர்கள் என்பதையும் கூறுகிறேன். அந்த புதிய உலகமாகிய சத்தியுகத்தில் யாருமே கொக்காக இருப்பது இல்லை. தந்தை கொக்குகளுக்கு இடையில் வருகிறார். பிறகு உங்களை அன்னங்களாக மாற்றுகிறார். இப்போது நீங்கள் அன்னங்களாக ஆகி இருக்கிறீர்கள். முத்துகளை தேர்ந்தெடுத்து இருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் உங்களுக்கு ரத்தினங்கள் கிடைக்காது. இங்கு நீங்கள் இந்த ஞான ரத்தினங்களை தேர்ந்தெடுத்து அன்னப்பறவை ஆகிறீர்கள். கொக்கிலிருந்து அன்னங்களாக நீங்கள் எப்படி ஆகிறீர்கள் என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார். இப்போது உங்களை அன்னங்களாக மாற்றுகிறார். தேவதைகளை அன்னங்கள் என்றும் அசுரர்களை கொக்குகள் என்றும் சொல்வோம். இப்போது நீங்கள் குப்பையை விட்டுவிட்டு முத்துகளை தேர்ந்தெடுத்து இருக்கிறீர்கள். உங்களை தான் கோடான கோடி மடங்கு பாக்யசாலி என்று சொல்கிறார். உங்களின் பாதங்களின் மீது கோடிகளின் முத்திரை விழுகிறது. சிவபாபாவிற்கு கோடிகளாகும்படியாக பாதங்கள் இல்லை. அவர் உங்களை கோடான கோடி மடங்கு பாக்யசாலியாக ஆக்குகிறார். நான் உங்களை உலகின் எஜமானன் ஆக்குவதற்காக வந்துள்ளேன். இந்த அனைத்து விஷயங்களும் நல்ல விதமாக புரிந்து கொள்ள வேண்டியவை. சொர்க்கம் இருந்தது என்று மனிதர்கள் புரிந்து கொள்கின்றனர் அல்லவா? ஆனால் எப்போது இருந்தது, பிறகு மீண்டும் எப்படி உருவாகும் என்பது தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அவர்கள் அனைவரும் காரிருளில் இருக்கின்றனர். இந்த லட்சுமி நாராயணர் எப்போது எப்படி உலகின் எஜமானன் ஆனார்கள் என்பதே தெரியாது. 5000 வருடங்களின் விஷயமாகும். நீங்கள் எப்படி நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கிறீர்களோ அப்படியே நானும் வந்திருக்கிறேன் என்று தந்தை வந்து புரிய வைக்கிறார். நீங்கள் அழைப்பிதழ் கொடுத்து அழைக்கிறீர்கள், ஓ பாபா, தூய்மையற்றவர்களாகிய எங்களை வந்து தூய்மையாக ஆக்குங்கள். வேறு யாரையும் இப்படி சொல்லி அழைப்பது இல்லை. தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்களையும் கூட வந்து அனைவரையும் தூய்மையாக ஆக்குங்கள் என்று சொல்வது இல்லை. கிறிஸ்துவையோ புத்தரையோ பதீத பாவனர் என்று சொல்வது இல்லை. சத்கதியை வழங்குபவர்தான் குரு ஆவார். அவர்கள் வருகின்றனர், அவர்கள் அவர்களுக்கு பின்னால் அனைவரும் கீழே இறங்க வேண்டும். இங்கிருந்து திரும்ப அழைத்து செல்பவர் அனைவருக்கும் சத்கதி வழங்குபவர் அகால மூர்த்தியான ஒரு தந்தையே ஆவார். உண்மையில் சத்குரு என்ற வார்த்தைதான் சரியானதாகும். உங்கள் அனைவரையும் விட சரியான வார்த்தையை சீக்கியர்கள் கூறுகிறார்கள். உரத்த குரலில் கூறுகிறார்கள், சத்குரு அழிவற்றவர். மிகவும் உரத்த குரலில் ராகத்துடன் சொல்கின்றனர், சத்குரு அகால மூர்த்தி. மூர்த்தியே இல்லை என்றால் அவர் பிறகு எப்படி சத்குருவாக ஆவார், சத்கதி எப்படி வழங்குவார்? அந்த சத்குரு அவரே வந்து தமது அறிமுகத்தை கொடுக்கிறார். நான் உங்களை போல பிறவி எடுப்பது இல்லை. மற்ற அனைத்து ஷரீரதாரிகளும் அமர்ந்து சொல்கின்றனர், உங்களுக்கு அஷரீரியாக இருக்கும் ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார். இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் உள்ளது. இந்த சமயத்தில் மனிதர்கள் அனைத்தையும் தவறாகத்தான் செய்கிறார்கள். ஏனென்றால் ராவணனுடைய வழியில் இருக்கின்றனர். அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் உள்ளன. இப்போது ராவண ராஜ்யம் நடக்கிறது. இந்த விஷயங்களை விரிவாக தந்தை வந்து புரிய வைக்கிறார். இல்லாவிட்டால் முழு உலகத்தின் சக்கரத்தை பற்றி எப்படி தெரியும், இந்த சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பது தெரிய வேண்டும் அல்லவா? பாபா புரிய வையுங்கள் என்றும் கூட நீங்கள் சொல்வது இல்லை. தாமாகவே தந்தை புரிய வைத்தபடி இருக்கிறார். நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்க வேண்டிய அவசியம் இருப்பது இல்லை. பகவான் தந்தையாக இருப்பவர். தந்தையின் வேலையே அனைத்தையும் தானாகவே சொல்வது, தானாகவே அனைத்தையும் செய்வது. குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் தந்தை அவராகவே அமர்த்துகிறார். வேலையில் அமர்த்துகின்றனர். பிறகு அவர்களுக்கு கூறுகின்றனர், 60 வருடங்களுக்கு பிறகு அனைத்தையும் விட்டுவிட்டு பகவானை பஜனை செய்ய வேண்டும். வேத சாஸ்திரங்கள் முதலானவைகளை படிக்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும். நீங்கள் அரைக்கல்ப காலம் பூஜாரிகளாகி இருந்தீர்கள். பிறகு அரைக்கல்பத்திற்கு பூஜைக்கு உரியவர்கள் ஆகிறீர்கள். தூய்மை அடைவது எப்படி என்பதற்காக எவ்வளவு எளிதாக புரிய வைக்கப்படுகிறது. பிறகு பக்தி முழுமையாக விடுபட்டு விடுகிறது. அவர்கள் அனைவரும் பக்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் ஞானத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் இரவில் இருக்கிறார்கள். நீங்கள் பகலில் செல்கிறீர்கள், அதாவது சொர்க்கத்திற்கு. கீதையில் மன்மனாபவ என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை புகழ் வாய்ந்ததாகும். கீதையை படிப்பவர்கள் புரிந்து கொள்ள முடியும். மிகவும் எளிதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆயுள் முழுவதும் படித்தபடி வந்தனர். எதையும் புரிந்து கொள்வது இல்லை. இப்போது அதே கீதையின் பகவான் வந்து கற்றுக் கொடுக்கும் போது தூய்மை அடைந்து விடுகின்றனர். இப்போது நாம் பகவானிடமிருந்து கீதையை கேட்கிறோம். பிறகு பிறருக்கும் கூறுகிறோம், தூய்மை அடைகிறோம். தந்தையின் மகாவாக்கியம் அல்லவா இது. அதே சகஜராஜ யோகம். மனிதர்கள் எவ்வளவு குருட்டு நம்பிக்கையில் மூழ்கி கிடக்கின்றனர். உங்கள் பேச்சை கேட்பதே இல்லை. நாடகத்தின்படி அவர்களின் அதிர்ஷ்டம் துவங்கும் போதுதான் உங்களிடம் வர முடியும். உங்களை போன்ற அதிர்ஷ்டம் வேறு எந்த தர்மத்தவர்களுக்கும் இருப்பது இல்லை. உங்களின் இந்த தேவி தேவதா தர்மம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியது என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். தந்தை சொல்வது சரி என்று நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். சாஸ்திரங்களில் அங்கும் கூட கம்சன் ராவணன் முதலானவர்கள் இருந்ததாக காட்டியுள்ளனர். அங்குள்ள சுகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. தேவதைகளை பூஜிக்கின்றனர், ஆனால் புத்தியில் எதுவும் பதிவது இல்லை. இப்போது தந்தை கேட்கிறார், குழந்தைகளே என்னை நினைவு செய்கிறீர்களா, என்னை நினைவு செய்யுங்கள் என்று. தந்தை குழந்தைகளை பார்த்து சொல்வதை எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா? லௌகீக தந்தை எப்போதாவது இப்படி நினைவு செய்யும் முயற்சியை செய்விக்கிறாரா என்ன? இதை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்து புரிய வைக்கிறார். நீங்கள் முழு உலகின் முதல் இடை கடைசியை பற்றி தெரிந்து கொண்டு சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிட போகிறீர்கள். முதலில் நீங்கள் வீட்டிற்கு செல்வீர்கள், பிறகு நடிகர்களாகி வர வேண்டும். இந்த ஆத்மா புதியதா அல்லது பழையதா என்று இப்போது யாருக்கும் தெரியாது. புதிய ஆத்மாவின் பெயர் கண்டிப்பாக பிரபலமாக இருக்கும். இப்போதும் கூட பாருங்கள், சிலருடைய பெயர் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. அளவற்ற மனிதர்கள் வந்து விடுகின்றனர், உட்கார்ந்தபடி அனாயசமாகவே வந்து விடுகின்றனர். ஆக அவர்களின் தாக்கம் ஏற்படுகிறது. பாபாவும் கூட இவருக்குள் அனாயசமாக வருகிறார் எனும் போதுதான் அந்த பிரபாவம் ஏற்படுகிறது. அந்த புதிய ஆத்மா வந்தால் பழையவர்கள் மீது தாக்கம் ஏற்படுகிறது. இலை கிளைகள் வெளிப்பட்டபடி செல்லும் போது அவர்களின் புகழ் ஏற்படுகிறது. இவர்களுக்கு ஏன் இவ்வளவு பெயர் புகழ் என்பது யாருக்கும் தெரிவதில்லை. புதிய ஆத்மாவாக இருப்பதால் அவர்களிடம் ஈர்ப்பு இருக்கிறது. இப்போது பாருங்கள், எவ்வளவு அளவற்றவர்கள் பொய்யான பகவான்களாக ஆகிவிட்டனர். ஆகையால் பாடல் இருக்கிறது, சத்தியத்தின் படகு ஆடலாம் அசையலாம், ஆனால் மூழ்காது. புயல் காற்றுகள் அதிகமாக வீசுகின்றன. ஏனென்றால் பகவான் படகோட்டியாக இருக்கிறார் அல்லவா. குழந்தைகளும் அசைகின்றனர். படகின் மீது புயல் காற்றுகள் வீசுகின்றன. மற்ற சத்சங்கங்களுக்கு அநேகர் செல்கின்றனர், ஆனால் அங்கே ஒருபோதும் புயல் காற்றுகள் முதலான எந்த விஷயமும் வருவது இல்லை. இங்கே அபலைகள் மீது எவ்வளவு கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன. ஆனாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் எந்த அளவு காட்டும் உள்ளாகி விட்டீர்கள், ஆனாலும் எப்படி இருந்தாலும் ஸ்தாபனையாகியே தீரும். தந்தை வந்து புரிய வைக்கிறார், ஓ ஆத்மாக்களே, நீங்கள் எந்த அளவு காட்டும் உள்ளாகி விட்டீர்கள், பிறரை முள்ளாகி குத்துகிறீர்கள் என்றால் உங்களுக்கும் முள் குத்துகிறது. அனைத்து விஷயங்களுக்கும் பிரதிபலன் என்பது கிடைக்கவே செய்கிறது. அங்கே துக்கத்தின் மோசமான விஷயங்கள் இருப்பது இல்லை. ஏனென்றால் அதன் பெயரே சொர்க்கம் என சொல்லப்படுகிறது. மனிதர்கள் சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் சொல்கின்றனர், ஆனால் புரிந்து கொள்வது இல்லை. இன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று சொல்கின்றனர். உண்மையில் இப்படி சொல்வதும் கூட தவறு. நிராகார உலகம் சொர்க்கம் என்று சொல்லப்படுவது இல்லை, அது முக்தி தாமம். பிறகு இவர்கள் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள், இந்த முக்தி தாமம் ஆத்மாக்களின் வீடு. இங்கே வீடுகள் இருப்பது போல பக்தி மார்க்கத்தில் மிகவும் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் எவ்வளவு உயர்வான கோவில்களை கட்டுகிறார்கள், சிவன் கோவில்கள் எப்படி கட்டப்பட்டுள்ளன என்று பாருங்கள். லக்ஷ்மி நாராயணன் ஆலயங்கள் கட்டினால் உண்மையான ஆபரணங்கள் முதலானவை எவ்வளவு இருக்கின்றன. அதிக அளவில் செல்வங்கள் இருக்கும். இப்போது பொய்யானதாக ஆகிவிட்டது. நீங்களும் கூட முன்னர் எவ்வளவு உண்மையான ஆபரணங்களை அணிந்து கொண்டு இருந்தீர்கள். இப்போது அரசாங்கத்தின் மீது இருக்கும் பயத்தின் காரணமாக உண்மையான நகைகளை மறைத்துவிட்டு போலிகளை அணிந்து கொள்கின்றனர். அங்கே அனைத்தும் உண்மையாகத்தான் இருக்கும், பொய்யானது எதுவும் இருக்காது. இங்கே உண்மையானவை இருந்தாலும் கூட மறைத்து வைத்துக் கொள்கின்றனர். நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அங்கே இருப்பதே சொர்க்கம். உங்களுக்கு அனைத்தும் புதியவையாக கிடைக்கும். புதிய உலகத்தில் அனைத்தும் புதியவையாக அளவற்ற செல்வங்கள் இருந்தன. இப்போது பாருங்கள், அனைத்து பொருட்களும் எவ்வளவு விலை அதிகரித்து விட்டன. இப்போது போது குழந்தைகளாகிய உங்களுக்கு மூலவத்தனத்திலிருந்து துவங்கி அனைத்து ரகசியங்களையும் புரிய வைத்துள்ளார். மூலவத்தனத்தின் ரகசியத்தை தந்தையை தவிர வேறு யார் புரிய வைப்பார்கள்? நீங்களும் பிறகு ஆசிரியராக வேண்டும். இல்லற விஷயங்களிலும் இருக்கிறீர்கள். தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருங்கள். பிறரையும் தனக்கு சமமாக ஆக்கினீர்கள் என்றால் மிகவும் உயர்ந்த பதவியை அடைய முடியும். இங்கே இருப்பவர்களை விட அவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியும். வரிசைப்படியாக தான் இருக்கிறீர்கள். வெளியில் இருந்தபடி வெற்றி மாலையில் கோர்க்கப்பட முடியும். 7 நாள் பாடம் எடுத்துக்கொண்ட பிறகு வெளிநாட்டிற்கோ அல்லது வேறு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். முழு உலகிற்கும் செய்தி கிடைக்க வேண்டும். பாபா வந்து என்னை நினையுங்கள் என்று மட்டும் கூறுகிறார். அந்த தந்தை தான் விடுவிக்க கூடியவர், வழிகாட்டி. அங்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் செய்தித்தாள்களிலும் அதிகமாக உங்கள் பெயர் வரும். பிறருக்கும் கூட இது மிகவும் சகஜமான விஷயம் என்பது புரியும். ஆத்மா மற்றும் ஷரீரம் வேறு வேறு விஷயங்கள். ஆத்மாவில் மனம் புத்தி உள்ளது. ஷரீரம் ஜட பொருள். ஆத்மா நடிகனாக இருக்கிறது. சிறந்த பொருள் ஆத்மா. எனவே இப்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இங்கே இருப்பவர்கள் வெளியே இருப்பவர்கள் அளவிற்கு நினைவு செய்வது இல்லை. மிக அதிகமாக நினைவு செய்பவர்கள் பிறரை தனக்கு சமமாக ஆக்குபவர்கள். முட்களை மலர்களாக ஆக்கக்கூடியவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள். முன்னர் நாமும் முட்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது தந்தை அவசர சட்டம் பிறப்பித்துள்ளார். காமம் மிகப்பெரிய எதிரியாகும். இதன் மீது வெற்றி அடைவதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். ஆனால் எழுதி போடுவதை பார்த்து யாரும் புரிந்து கொள்வது இல்லை. இப்போது தந்தை புரிய வைத்திருக்கிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எப்போதும் ஞான ரத்தினங்களை தேர்ந்தெடுக்கும் அன்னப்பறவைகள் ஆக வேண்டும். முத்துகளை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். குப்பைகளை விட்டுவிட வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் கோடான கோடி வருமானத்தை சேமித்து கோடான கோடி மடங்கு பாக்யசாலி ஆக வேண்டும். இரண்டாவது, உயர்ந்த பதவியை அடைவதற்காக ஆசிரியராகி பலருக்கும் சேவை செய்ய வேண்டும். தாமரை மலர் போல தூய்மையாக இருந்து தனக்கு சமமாக பிறரை ஆக்க வேண்டும். முட்களை மலர்களாக ஆக்க வேண்டும். வரதானம், எனது உனது என்ற குழப்பங்களை முடித்துவிட்டு கருணையின் பாவனையை வெளிப்படுத்தக்கூடிய கருணையில் நிறைந்தவர் ஆவீர்களாக. விளக்கம், அவ்வப்பொழுது எத்தனை ஆத்மாக்கள் துக்கத்தின் அலைகளில் வருகிறார்கள். இயற்கையின் சிறிதளவு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் ஆபத்துகள் வந்தாலும் அநேக ஆத்மாக்கள் துடிக்கிறார்கள், கருணையை வேண்டுகிறார்கள். எனவே அப்பேற்பட்ட ஆத்மாக்களின் கூக்குரலுக்கு செவி சாய்த்து கருணையின் பாவனையை வெளிப்படுத்துங்கள். பூஜைக்குரிய ஸ்வரூபம் கருணை நிறைந்த தன்மையை கடைபிடியுங்கள். உங்களை சம்பன்னமாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் இந்த துக்கத்தின் உலகம் முடிந்து போய்விடும். இப்பொழுது பரிவர்த்தனையின் சுபபாவனையின் அலைகளை தீவிர வேகத்துடன் பரப்பினீர்கள் என்றால் எனது உனது என்ற குழப்பம் முடிந்து போய்விடும். ஸ்லோகன், வீண் சங்கல்பங்கள் என்ற சுத்தியல் மூலமாக பிரச்சனை என்ற கல்லை உடைப்பதற்கு பதிலாக உயர தாண்டி குதித்து பிரச்சனை என்ற மலையை கடந்து செல்பவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி.